SBS தமிழ்.
மேற்படிப்பிற்காக ஆஸ்திரேலியா வந்தால் படித்து முடித்ததும் நிரந்தர விசா பெற்று ஆஸ்திரேலியாவிலேயே தங்கி விடலாம் என்று ஒரு காலம் இருந்தது. ஏன் இந்த வருடம் பட்டப்படிப்பையோ மேற்படிப்பையோ முடிக்கும் சர்வதேச மாணவர்களும் படிக்க ஆரம்பித்த போது அதே நிலைதான் இருந்தது. நிரந்தர வதிவிட விசாக்களின் எண்ணிக்கையை குறைப்பதும் குடிவந்தோரில் அதிகமானவர்களை பிராந்தியங்களில் குடியேற வைப்பதும் தான் அரசின் நோக்கமாக இருக்கிறது. அதனால்தான் கடந்த 2 ஆண்டுகளில் விசா முறைகளில் பல மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் விசா விண்ணப்பம் மிகவும் சிக்கலானதாகி வருவதாகவும் கூறுகிறார் சீக் விசா என்ற நிறுவனத்தின் பென் வாட்.
It really is a brave new world in terms of our migration program in 2020, and I think that the state and federal government's decision to emphasize regional migration is a good thing. I just think the implementation, all the changes, and very swiftly and without much forewarning, and not grandfathering people who've come here and made decisions as to what they were going to study under assumptions that are no longer had basis. The way they've done that is quite distressing.
நகரங்களில் மக்கள் தொகை அதிகரித்து வருவது நகரங்களில் வாழும் பலருக்கு தெரிந்த விடயம். இந்த மக்கள் தொகை அதிகரிப்பால் ஏற்படும் நெரிசலை கட்டுப்படுத்த அரசு ஒரு புதிய திட்டத்தை கடந்த நவம்பர் மாதம் அறிவித்தது. 2 புதிய பிராந்திய விசாக்களையும் அறிமுகப்படுத்தியது. வெற்றிகரமான விண்ணப்பதாரர்கள் பிரிஸ்பர்ன், சிட்னி மற்றும் மெல்பர்ன் போன்ற நகரங்களுக்கு வெளியே ஆஸ்திரேலியாவின் பிராந்திய பகுதிகளில் பணிபுரியவும் அங்கு வசிக்கவும் ஊக்குவிக்கப்படுவார்கள். குறைந்தது 3 ஆண்டுகளுக்கு அப்படி ஒரு பிராந்திய இடத்தில் வசித்து வேலை பார்த்தால் நிரந்தர வதிவிடத்திற்கு அவர்கள் தகுதி பெறுவார்கள். ஆஸ்திரேலிய அரசு இதனை ஊக்குவித்தாலும் அதனை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு பெரும்பாலும் மாநிலங்களின் கைகளிலேதான் தங்கியுள்ளது. தகுதி, தொழில் திறமை, வயது மற்றும் பிராந்திய பகுதிகளில் அவர்கள் செலவழித்த நேரம் ஆகியவற்றின் அடிப்படையில் யார் விசா பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்பதை மாநில அரசுகள் தான் தீர்மானிக்கின்றன. இப்படி மாநிலங்கள் தீர்மானித்து விசாக்கள் வழங்குவதால் அரசு நிர்ணயித்த 25,000 விசா என்ற எண்ணிக்கையை விட குறைந்தளவு விசாக்கள் தான் உண்மையில் வழங்கப்படும் என்று குடிவரவு முகவர் கர்க் யான் சந்தேகிக்கிறார்.
I can see lots of work has been done in the federal level, but I don't see a clear coordination between federal and state level.
மாநிலங்களும் தமக்கு விசுவாசமானவர்களுக்குத்தான் விசா வழங்க விரும்புகிறது. ஒரு விண்ணப்பதாரர் அதனை எப்படி நிரூபிக்கலாம்? ஒரு வருடமாவது தமது மாநிலத்தின் பிராந்திய பிரதேசத்தில் வாழ வேண்டுமென்று மாநிலங்கள் கோருகின்றன. ஆனால் சிட்னி, மெல்பர்ன் போன்ற நகரங்களில் மேற்கல்வி கற்ற ஆயிரக்கணக்கான பட்டதாரிகள் இதன் அடிப்படையில் நிராகரிக்கப்படுவார்கள். அப்படி பார்த்தால் நிரந்தர வதிவிட விசா பெறுவதற்கு இது ஒரு கடினமான வழி என்றாகிறது. சீனாவில் பிறந்து மெல்பர்ன் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர் ஜேசன், அவர் தனது முழு பெயரையும் எம்மிடம் கூற விரும்பவில்லை. புதிய பிராந்திய விசா பெறுபவர்களில் ஒருவர் அவர். தனது விண்ணப்பத்தை சமர்ப்பித்த 1 மாதத்திற்குள் பிராந்திய விசா பெறுவதற்கு தேவையான நியமனத்தை டஸ்மேனிய மாநிலம் தனக்கு வழங்கிவிட்டது என்கிறார் ஜேசன். ஆனால் கணக்கியல் படித்து அந்த துறையிலேயே டஸ்மேனிய மாநிலத்தில் வேலை தேடும் இவருக்கு விசா பெறுவதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. விசா பெறுவதற்கு வருட சம்பளம் குறைந்தது 53,900 டாலர்களாவது இருக்க வேண்டும். அது சாத்தியப்படுமா என்று அங்கலாய்க்கிறார் ஜேசன்.
I have to stay one more year in regional areas where there are less opportunities for our international graduate students to find suitable positions to satisfy the current taxable income threshold. Frankly speaking, this is a great challenge for us who really want to live and work in Australia. Every time I talk with my friends who also want to apply for a new regional visa, they're always complaining about this threshold. Without advantages of language and identity, many of us are facing the pressure and feel distressed for our future.
பிராந்திய விசாக்கள் வழங்குவதற்கு முதலில் தயாரான மாநிலம் டஸ்மேனியா தான். முதல் நாளிலிருந்து வந்திருந்த அதிகப்படியான விண்ணப்பங்களுக்கு அவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. என்ன செய்தார்கள்? டிப்ளோமா பட்டம் போதாது என்று மாற்றிவிட்டார்கள். விசா வழங்குவதற்கான அளவுகோலை உயர்த்திவிட்டார்கள். பிராந்திய இடங்களில் அதிகமானவர்களை குடியேற்றுவதை ஆதரிக்கும் பென் வாட் இப்படியான கடைசி நேரத்தில் அளவுகோலை மாற்றுவது குழப்பமான நிலையை உருவாக்கியுள்ளது என்கிறார்.
That's just one example of the difficulties for international students in navigating this program that's run by all these different states. It can shop and change and
2019ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் புதிய பிராந்திய விசாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் தமக்கு கிடைக்கும் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக டஸ்மேனிய மாநிலத்தின் வளர்ச்சி துறையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். பிராந்திய விசாவிற்கு விண்ணப்பிப்பதற்காக டஸ்மேனிய மாநிலத்தின் நியமனத்தை பெறுவதற்கு இனிமேல் டிப்ளோமா போதாது என்பதை இந்த செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தவில்லை. அதேவேளை போட்டி மிக அதிகமாக உள்ள இந்த செயற்பாட்டில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டும் டஸ்மேனிய மாநில நியமனத்தை பெறுவதற்கான உத்தரவாதம் அல்ல என்றார். சர்ச்சைக்குரிய 457 விசா மாற்றியமைக்கப்பட்டு திறமை அடிப்படையிலான சுயாதீன விசா துணைப்பிரிவு 189 ஆக அறிமுகப்படுத்தப்பட்ட விசாவிற்கு முன்னர் ஒதுக்கப்பட்ட இடங்கள் இப்போது இந்த புதிய பிராந்திய விசா வழங்கப்படும் எண்ணிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளன. இதனால் குடிவந்தோர் நிரந்தர வதிவிட விசா பெறும் எண்ணிக்கை மேலும் குறைக்கப்படுகிறது. நிரந்தர வதிவிட விசாக்கள் வழங்கப்படுவோரின் எண்ணிக்கையை அரசு குறைக்கின்ற காரணத்தால் தற்காலிக விசா வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் என்று கணிக்கும் குடிவரவு முகவர் பென்வட், இதனால் பிரதான நகரங்களில் இரண்டாந்தர குடிமக்கள் ஒரு அடித்தள வர்க்கம் அண்டர் கிளாஸ் உருவாகப் போகிறது என்கிறார்.
Is going to happen is that you're going to have a huge number of people based in Sydney and Melbourne without a permanent visa and without really a real prospect of obtaining a permanent visa in the near future. And so having a large number of people with this indefinite status is problematic, not only for them, it's for their employers and also their friends and family and the Australian society in general, I think.
படித்து முடித்த பின்னர் அதே நாட்டில் குடியேற திட்டமிடும் சர்வதேச மாணவர்கள் இனிமேல் மேற்படிப்பிற்காக ஆஸ்திரேலியாவை தேர்ந்தெடுப்பதா என்று யோசிப்பார்கள் என்று கேக் யான் நம்புகிறார்.
People can see so clearly for the past one year, the policy has changing like so dramatically. This pathway so much harder now for if you want to study then work to gain a migrant outcome is so much harder compared with a couple years ago. So this also influenced the decision when they're making either to come to Australia or study or not.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.